الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا مولانا محمد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين وأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله إن التقوى رأس الأمور واتقوا الله سره وعلانية أما بعد فقد قال الله تبارك وتعالى في قرآنه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إذا زلزلت الأرض زلزالها وأخرجت الأرض أثقالها وقال الإنسان ما لها يومئذ تحدث أخبارها بأن ربك أوحى لها صدق الله العظيم
சர்வகுகலும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்தால் இருந்த அல்லாஹ் ஒருவனுக்கு உரைத்தாகட்டும். அல்ஹம்துலில்லா, அந்த அல்லாஹுவை பெயரை கூறிய குத்துபா பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறேன். சலாத்தும் சலாமும் உயிரில் மேலான ஹதரத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அன்னாருடைய அடிச்சுவர்களை அனுபவம் பிசகாது பின்பற்றி வாழ்ந்தாருமே சஹாபாக்கள், சாபியவுங்கள், சகோதரிகள், நல்லடியார்கள், முஸ்லீம்கள், முஹ்மீன்கள் அனைவரும் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமா. அல்லாஹ்வினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ் விரும்பக்கூடிய இடமாகிய அல்லாஹ்வினுடைய வீட்டிலே நிரகாசில் வந்திருக்கக்கூடிய அல்லாஹுவை நல்லடியார்களே, வரவிருக்கின்ற அன்பர்களே, நண்பர்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ்வை பயந்து தக்குவாவோடு வாழ்ந்து கொள்ளுமாறும் அடியே நடக்கும் அப்பால் உங்களுக்கும் அல்லாஹுவின் கட்டளை வசியத்தை தக்குவாக எட்டி வைக்கிறேன். எனவே எல்லா சந்தர்ப்பங்களும் அல்லாஹ்வை பயந்து நடக்கக்கூடிய கூட்டத்திலே அல்லாஹ் அனைவரையும் கபூல் செய்து கொள்வானாம். நாளே மறுமையிலே அல்லாஹ் முத்தகீன்களுக்கு என்னென்ன சிறப்புகளை கொடுப்பதாக வாழ்ந்தா பண்ணிருக்கிறானோ அத்தகைய சிறப்பிலே அனைவரையும் அல்லாஹ் ஆக்கிக் கொள்வானாம். அன்பான அல்லாஹுவே நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு ஒரு புனிதமான மார்க்கத்தை தந்திருக்கிறான். அந்த மார்க்கத்திலே எல்லா துறைகளிலும் தெளிவான வழிகாட்டல் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த வகையிலே ஒரு முஸ்லீம் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு தேவையான எல்லா அம்சங்களையும் இஸ்லாம் தெளிவாக காட்டி கொடுத்திருக்கிறது. ஒரு முஸ்லிமுக்கு எந்த துறையில் வழிகாட்டவில்லை என்று யாருமே கேள்வி கேட்க இயலாத அளவு இஸ்லாத்திலே எல்லா துறைகளிலும் வழிகாட்டப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அந்த வகையிலே ஒரு முஸ்லிம் ஒரு பாதையிலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும், பாதையிலே நடக்கின்ற பயணிகளும் பாதசாரிகளும் அதேபோன்று பாதையிலே பயணம் செய்யக்கூடிய சாரதிகளும் பயணிகளும் தங்களுடைய பயணங்களை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும், இன்றைய உலகத்திலே நாம் பார்க்கின்றோம் நாளாந்தம் வீதி விபத்துக்கள் கூடிக்கொள்ள செல்கின்ற காலத்திலே நாம் இருக்கிறோம். எனவே எங்களுடைய பங்களிப்பினால் எங்களுடைய முயற்சியினால் இந்த வீதி விபத்தை இல்லாமலாக்கலாம் அல்லது வீதி விபத்தை குறைக்கலாம். அப்படி என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி தான் இன்றைய பொதுவாகவே உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு ஏராளமான நியமத்துக்களை தந்திருக்கிறான். அல்லாஹ் தந்த நியமத்துக்களை நீங்க ஒவ்வொன்றும் வந்தா என்ன நாடினா உங்களால என்ன இயலா அந்த அளவுக்கு அல்லாஹ் விசாலமான அருகுடைகளை உங்களுக்கு தந்திருக்கிறான். நாங்க இன்றைக்கு 20-30 வருடங்களுக்கு முன்னால போனா பயணங்கள் செய்வதற்கு மிகவும் அதிகமாக கஷ்டப்பட்டோம். அதிவேக பாதைகள் இருக்கவில்லை, இருந்ததோ சாதாரணமான பாதைகள், வாகனங்களும் குறைவு. சில பகுதிகளில் இருந்து நகரப்புறங்களுக்கு போவதாக இருந்தால் அதிகமாக கஷ்டப்பட்டோம். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அதை விடவும் கூடுதலாக சஹாபாக்களுடைய வரலாறாக இருக்கலாம், அல்லதுக்கு பிற்பட்ட காலத்திலே உள்ள வரலாறாக இருக்கலாம், அந்த காலத்திலே பயணம் செய்வதற்காக ஒட்டகங்கள், குதிரைகள், அதே போன்று கழுதைகள் இவைகளை பயன்படுத்தினார்கள். சில சாதியினுடைய வரலாறை பார்க்கிறோம், ஒரு ஹஜ்ஜுடைய கடலை செய்வதற்காக 2-3 மாதங்களுக்கு முன்னதாக பயணத்தை ஆரம்பித்து விடுவார்கள். எவ்வளவு பெரிய சிரமமான காரியம், வருடத்திலே 1/4 பகுதியை பயணத்திலே கழித்து விடுகின்றார்கள் ஒரு பிரதான கடலை செய்வதற்காக. ஆனால் இந்த எந்த அளவு அந்த நியமத்து பெரிய இருக்கிறது என்றால், ஒவ்வொருடைய வீட்டிலும் ஒரு வாகனம் இருக்கின்ற அளவுக்கு அந்த நியமத்து கூடி கொண்டு போகுது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பயணத்திலே ஏராளமான காலத்தை கழித்திருக்கிறார்கள். தங்களுடைய குடும்பத்துக்கு ஒரு பகுதியை கொடுத்ததை போல, தங்களுடைய உம்மத்துக்கு ஒரு பகுதியை கொடுத்ததை போல, மாற்று மதத்தவர்களுக்கு ஒரு பகுதியை கொடுத்ததை போல, இன்னும் ஒரு பகுதியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணங்களிலே கழித்திருக்கிறார்கள். சில பயணங்கள் 1-2 நாள், இன்னும் சில பயணங்கள் வாரக்கணக்கு, இன்னும் சில பயணங்கள் மாதங்கள் எடுக்கின்ற அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணங்கள் செய்திருக்கின்றார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்கள், இன்று நாம் கிட்டத்தட்ட இன்றைய ஹுத்பாவிலே 40-45 நிமிடம் உங்களோடு பேசுகின்றேன். இந்த 45 நிமிட ஒரு உரைக்காக வேண்டி சுமாராக வருகின்ற போது 3-4 மத்தியானம் மீண்டும் செல்வதற்கு இன்ஷா அல்லாஹ் 3-4 மத்தியானம் 8 மணிக்கான பயணம் கிட்டத்தட்ட ஒரு அவர் நிகழ்ச்சிக்கா. இப்படித்தான் ஏராளமான பயணங்கள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் பயணம் செல்ல மாட்டோம் என்று யாரும் ஒதுங்கி இருக்க முடியாது. விரும்பியோ விரும்பாமலோ நாங்கள் பயணம் செய்ய வேண்டிய இக்கட்டான ஒரு நிலையிலே தள்ளப்பட்டிருக்கிறோம். உதாரணமாக உங்களுடைய ஒரு உறவினர் புத்தகத்தில் இருக்கிறார்கள் வைத்துக் கொள்வோம், அல்லது கண்டியிலே இருக்கிறார்கள் வைத்துக் கொள்வோம், ஏதோ ஒரு வகையிலே அவர்களை தரிசிப்பதற்காக பார்ப்பதற்காக திருமண மதத்திலே யாராவது இணைகிறார்களா அந்த நிகழ்வுகளை கலந்து கொள்வதற்காக பயணம் செய்ய வேண்டிய நிலைமை ஏற்படுகிறது. எனவே பயணம் செய்ய வேண்டிய நிலைமை ஏற்பட்டால் அந்த பயணத்திலே ஒரு இஸ்லாமியன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பயணம் என்று வருகின்ற போது அந்த பயணத்தை 2 வகையாக பிரித்து நோக்கலாம். சிறிய பயணம், பெரிய பயணம், அல்லது உள்நாட்டு பயணம், வெளிநாட்டு பயணம். இந்த பயணங்களை பொதுவாக பயணம் என்ற அடிப்படையிலே இதை நாங்கள் பிரிப்போம். ஷரியத்துடைய பார்வையிலே இந்த பயணங்களை 2 வகையாக பிரித்து நோக்கலாம். ஆமான பயணம், ஆகாத பயணம், ஹலாலான பயணம், ஹராமான பயணம், ஷரியத் அனுமதித்த பயணம், அனுமதிக்காத பயணம், நன்மையை பெற்றுத் தருகின்ற பயணம், நன்மையை பெற்றுத் தராத பாவமான பயணம். கண்ணியமான அல்லாஹ்வுடையார்களே, ஆகமான பயணம் என்றால் என்ன, ஆகாத பயணம் என்றால் என்ன? ஆகமான பயணம் என்றால் ஒரு படிக்கின்ற மாணவர்கள் படிப்புக்காக ஒரு பயணம் செய்கின்றார். உதாரணமாக அவருடைய கல்வியை துறவதற்காக வேண்டி, உயர்கல்விக்காக வேண்டி கடல் கலந்த நாட்டுக்கு செல்ல வேண்டிய நிலைமை ஏற்படுகிறது. அவர் படிப்பதற்காக அவன் எவ்வளவு தூரம் பயணம் போகலாம், அந்த பயணத்துக்கு அல்லாஹ் நன்மையை கொடுக்கிறான். ஹஜ் உம்ராவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்கு அவனை பயணம் செல்கின்றார்கள், லாபமான பயணம் போகலாம். உறவுகளை தரிசிப்பதற்காக பயணம் போகின்றார்கள், தாராளமாக போகலாம். ஹலாலானவர்களை பொருளீட்டுவதற்காக, பொருளாதாரத்தை தருவதற்காக பயணம் செய்கின்றார்கள், தாராளமாக போகலாம். அதே போன்று சோதிக்கப்பட்ட மக்களுடைய சோதனைகளை பார்த்து தங்களுக்குள்ளே மாற்றத்தை கொண்டு வருவதற்காக பயணம் போகலாம். இதற்கெல்லாம் குர்ஆனிலே ஏராளமாக ஆதாரம் இருக்கிறது, குர்ஆனுடைய வசனங்களும் இருக்கிறது, அத்தகையவைகளை சொல்வதற்கு இடம் தராது. அதனால் சுருக்கமாக சொல்லுகின்றேன், இதெல்லாம் ஆழமான பயணங்கள். ஆழமான பயணங்களுக்கு சரியத்திலே ஏராளமான சலுகை இஸ்லாம் அளிக்கிறது.
ஒரு மனிதன் வியாபாரத்துக்காக பயணம் செய்கிறான், படிப்புக்காக பயணம் செய்கிறான், உறவுகளை தரிசிப்பதற்காக பயணம் செய்கிறான், ஒரு நோயாளியை பார்ப்பதற்காக பயணம் செய்கிறான், ஹஜ் உம்ராவுக்காக பயணம் செய்கிறான். இத்தகையவர்களுக்கு தொழுகையை சுருக்கி தொழலாம், சேர்த்து தொழலாம், முப்படுத்தி தொழலாம், பிற்படுத்தி தொழலாம். ரமலானுடைய காலத்திலே பயணம் வந்து விட்டால் அந்த நோன்பை ஏனைய காலங்களே ஹலால் செய்யலாம். ஹலாலான பயணம் என்பதற்காக, இது வல்லாமல் ஹராமான பயணம் யாரெல்லாம் மேற்கொள்கின்றார்களோ அவர்களுக்கு சரியத்திலே எந்த விதமான சலுகையும் கிடையாது. உதாரணமா ஹராமான பயணம் என்றால் ஒரு பாவத்தை செய்வதற்காக பயணம் போகிறார். பயணத்திலே பாவம் செய்வது என்பது ஒரு தலைப்பு. பாவத்தே அதாவது பயணத்திலே பாவம் செய்வது என்பது ஒரு தலைப்பு. பாவத்துக்காகவே பயணம் போகிறான் என்பது ஒரு தலைப்பு. கண்ணியமானவர்களே, எதை சொல்வது என்றால் சிலர்கள் பயணம் செய்வதே பாவத்துக்காக, சிலர்கள் பயணம் செய்வதே இன்னொருடைய பொருளை திருடுவதற்காக, ஒருவர் பயணம் செய்வதே ஒரு பிள்ளையை கடத்துவதற்காக, ஒருவர் பயணம் செய்வதே கள்ள வியாபாரம் பண்ணுவதற்காக, ஒருவர் பயணம் செய்வதே இன்னொருடைய உயிரை பறிப்பதற்காக. இப்படியான பயணங்களுக்கு சரியத்திலே எந்த சலுகையும் கிடையாது. எனவே நாம் எந்த வகையான பயணம் மேற்கொள்கின்றோம் என்பதை பொறுத்துத்தான் சரிய அதற்குரிய சலுகைகளை வழங்குகின்றன. கண்ணியமான அல்லாஹ்வை நல்லடியார்களே, ஹதீஸ்களே எச்சரிக்கை வந்திருக்கிறது, ஒரு மனிதன் பயணம் செய்கிறான் பாவத்துக்காக, அல்லது பயணத்திலே பாவம் செய்கிறான், ஒரு பாவத்தை செய்கின்ற போது அவனுடைய உள்ளத்தில் இருக்கின்ற ஈமானை அல்லாஹ் கலக்கி விடுவான். இந்த உலகத்துல ஒரு முஸ்லிமுக்கு மோமினுக்கு அல்லாஹ் கண்ணியத்தை கொடுக்கிறானா, அது ஈமானதான். எப்போது ஒரு மூமின் பாவம் செய்யறானோ, அபூதாவுல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஸா ஸனல் அப்து ஹரஜ மின்ஹுல் ஈமான், ஒரு அடியான் உபச்சாரம் செஞ்சால் அல்லாஹ் முதலாவது கலட்டுவது அவன்ட ஈமான். இந்த உலகத்துல கண்ணியமா அந்தஸ்தா மரியாதையா எல்லா மூமின்களுக்காகத்தான், நாளைய வறுமையிலே சுவருக்கு மூமின்களுக்காகத்தான். யாரெல்லாம் இந்த பாவம் செய்யறாங்களோ அல்லாஹ் முதலாவது இந்த நம்பிக்கை இந்த ஈமானம் முதலாவது கலக்கிடுவோம். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல தெளிவாக சொன்னார்கள், ஒரு முஸ்லீம் பாவம் செய்கின்ற போது உயிரிடுகின்றான், உபச்சாரம் செய்கின்றான், அல்லது வேறு ஏதாவது ஒரு பாவம் செய்கிறான், மதுபான மருந்து, அந்த சந்தர்ப்பத்திலே ஈமான் கலட்டப்படுகிறது. அந்த சந்தர்ப்பத்திலே ஈமான் இல்லை. உதாரணமாக மதுபான மருந்து என்ற சந்தர்ப்பம், பயணத்திலே போய் மதுபான மருந்து கொண்டான், அல்லது பயணமே செய்கிறான் மதுபானம் மறந்துவதற்காக, அந்த சந்தர்ப்பத்திலே மதுபானத்தை அறிந்துவிட்டு அந்த சூடு மங்குவதற்கிடையிலே அவனுடைய உயிர் பறிக்கப்பட்டு விட்டால் ஈமான் இல்லாமல் அவன் அல்லாஹ்வை சந்திக்க போகிறான். நவுதுபில்லாஹ். எங்க உம்மத்துல இன்றைக்கு எத்தனை பேர் இப்படியான நிலைமையில தங்களை உயிரை மாற்றிருக்கிறான். எனவே கண்ணியமான அல்லாஹ்வை நல்லடியார்களே, ஆங்கமான பயணமா ஆங்காத பயணமா என்பதை நாங்க எங்கட பயணத்தை வச்சு தீர்மானித்துக் கொள்ளவில்லை. அண்மை காலங்களில் நாங்கள் பார்த்தோம், அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்போதும் கூட அந்த கரத்தை வந்து இருப்பதை பார்த்தோம். பயணம் எந்த அளவு பெரிய இருக்குது என்றால், திருமண பதத்தில் எனக்கு இணையக்கூடிய மணமகன் மணமகள் இருவர்களையும் அதாவது கூட்டி செல்வதற்காக வேண்டி அந்த அந்த வாழ்க்கையில இணைகிற இரண்டு பேரையும் ஒரு வாகனத்தில் ஏற்றி செல்வார். அது பெரிய வாகனம் அல்ல, அது எரிபொருளால் எரிகின்ற வாகனம் அல்ல, அது கரத்தை வாகனம். கிட்டத்தட்ட கண்ணியமானவர்களே 10-11 நிமிடத்திலே ஒரு மனுஷிய அதாவது ஒரு கிலோமீட்டரை தாண்டக்கூடிய பயணம். அப்படிப்பட்ட அந்த வாகனங்களை அண்மை காலங்களில் நாங்கள் பார்த்தோம். அதுவும் இன்று மங்கி எந்த அளவுண்டால் ஒரு நிமிடத்திலே பல கிலோமீட்டர்களை தாண்டக்கூடிய வாகனங்கள் இருப்பதை நாம் பார்த்தோம். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே இந்த பயணங்கள் இலவுவாக இன்று ஆக்கப்பட்டு எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே சுருக்கமாக வீதி விபத்தை தடுப்பதற்காக நாம் எங்களாலான பங்களிப்பு என்ன செய்யலாம்? இலங்கையிலே சொல்லக்கூடிய ஒரு பிரதானமான காரணம் தான் வீதி விபத்து அதிகரிப்பதற்கு பிரதானமாக எல்லோரும் சொல்லக்கூடிய ஒரு காரணம், இலங்கையில் இருக்கின்ற வாகனங்கள் அதிகம், தெருக்கள் குறைவு, இலங்கையில் இருக்கின்ற பாதைகளை விடவும் வாகனம் அதிகம், அதனால் தான் வீதி விபத்து அதிகமாக இடம்பெறுகிறது என்பது ஒரு காரணம். உண்மைதான் அந்த காரணம். ஆனால் இன்னும் ஒரு காரணம் இருக்கிறது, சாரதிகளும் பாதசாரிகளும் பயணிகளும் தங்களுடைய கடமைகளை சரியாக செய்யவில்லை. நாம் எல்லாம் உள்ளத்திலே ஆழமான ஒரு உதயத்தை பதிய வைக்க வேண்டும். போக்குவரத்து சபையினுடைய ஒரு சட்ட கோவையை தருவார். சட்ட கோவையை படித்துத்தான் அந்த பரீட்சையிலே பாஸ் ஆக வேண்டும். அதற்கு பின்னால் நேர்முக பரீட்சை நாங்கள் அதாவது டிரைவன் செய்து காட்ட வேண்டும். அதற்கு பின்னால் தான் லைசன கையில தருவார். எனவே போக்குவரத்து சபையினுடைய சட்ட கோவையால் மாத்திரம் வீதி விபத்தை தடுக்க முடியாது, நிறுத்த முடியாது. ஒவ்வொரு சாரதிகளும் ஒவ்வொரு பாதசாரிகளும் ஒவ்வொரு பயணிகளும் தத்தமது பொறுப்புகளை உணராத வகையிலே, தாங்கள் எப்படி செய்யப்பட வேண்டும் என்று உணராத வகையிலே நிச்சயமாக வீதி விபத்துக்களை தடுக்க முடியும். எனவே ஒவ்வொரு சாரதிகளும் ஒவ்வொரு பயணிகளும் ஒவ்வொரு பாதசாரிகளும் தங்களுடைய கடமைகளை உணர வேண்டும். உணர்ந்ததற்கு பின்னால் தான் நிச்சயமாக அவர்கள் பயணம் செய்கின்ற போது நல்ல முறையிலே பயணம் செய்வார்கள். எனவே ஒரு முஸ்லிமை பொறுத்த வகையிலே அவனுடைய பயணம் எப்படி இருக்க வேண்டும்? நல்ல முறையிலே பயணம் போனால் அந்த பயணத்திலே அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு இருக்கும். பயணத்துக்குரிய வழிகாட்டல் சுமாராக பயணம் இருக்கிறது. அதில் சுருக்கமான சில முக்கியமான விடயங்களை மாத்திரம் அவரோடு பகிர்ந்து கொள்வோம். பயணம் செல்வதற்கு முன்னால் முதலாவது ஒவ்வொரு பயணிகளும் நல்ல தோழமை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நாங்க யாரோட பயணம் போறோம், எங்களுடைய நண்பர் யார், நல்லவங்க எங்களோட பயணத்துல ஒன்று சேர்ந்தா நன்மைகள் நடக்கும். எங்கட பயணத்துல கெட்டவங்க பாவம் செய்யறவங்க வந்தா பாவம் தான் நடக்கும். அதனால சில பயணிகள் பாவம் செய்யத்தான் போறாங்க, இந்த பயணத்துல விபச்சாரம் நடக்கும், இந்த பயணத்துல ஹராம் நடக்கும், இந்த பயணத்துல மதுபானம் குடிப்பாங்க அப்படின்னு விலகினா அந்த பயணத்துல விலகி கொண்டு பயணம் செய்வது கூடாது. எனவே பயணிகள் முதலாவது பயணம் செய்வதற்கு முன்னால் தோழமை ஒன்றை ஏற்படுத்திக் கொள்வார்கள். நல்ல தோழமையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். எங்களோட பயணம் நன்மைகளால் திக்ரால் நாளைய வறுமையிலே மீதான் நன்மை தட்டால் கனமாக வேண்டும் என்றால் எங்களுடைய பயணத்திலே நல்லவர்களை தெரிவு செய்து கொள்ள வேண்டும். முதலாவது. இரண்டாவது, அந்த பயணத்தை தொடங்குவதற்கு முன்னால் இரண்டு ரகால் சுன்னத் தொழுது விட்டு யாருடைய கையிலே அவர் பதக்கா அவங்க கொடுத்துட்டு பயணத்தாரி பள்ளி அதிரசி இருப்பாங்க, அல்லது எங்களை கடையில வேலை செய்வங்க இருப்பாங்க, அல்ல ஊர்ல ஒரு முசாஃபிர் இருப்பாங்க, அப்படி இல்லையா பள்ளி உண்டியல் ஏதோ ஒரு ஹதியா ஒன்றை போட்டுட்டு நாங்க பயணத்தை கிளம்பு. கண்ணியமானவர்களே, அடுத்ததாக அந்த பயணத்தை கண்ணியமான அல்லாஹ் நடிகர்களே, பயணத்தை ஹதியா அதாவது நாங்க சதக்கா கொடுத்துட்டு பயணம் போறோமே, சாதாரணமான ஒரு துவாயில் எங்களுக்கு கிடைக்குது. ஒவ்வொரு நாள் இந்த உலகத்துல மலர்க்குமார் துவாங்கி கொடுக்கிறான், யாரெல்லாம் கொடுக்கிறாங்களோ அவங்களுக்கு பிரதிபகாரப்படு, யாரெல்லாம் கொடுக்காம பதுக்கி பதுக்கி வைக்கிறாங்களோ அவங்களுக்கு அழிவு கொடு. மலக்குரிய துவா, நாங்க எந்த மலக்குரிய துவாவில மாட்டிக்கொள்வோம்? எனவே சொதக்காவோட கொடுத்து விட்டு நாங்க பயணத்தை தொடங்குவோம். சில வேளை நாங்க மேற்கொள்ளக்கூடிய பயணம் நஷ்டத்துல முடியுது, சிரிச்சு சிரிச்சு பயணம் போறோம், மாலையாக கூட வீடெல்லாம் அழுகுது. லாபத்துக்காக பயணம் போறோம், முடிவு நஷ்டத்துல முடியுது. படிப்பதற்காக போகிறோம், எங்களோட வாழ்க்கையே முடிஞ்சு போகுது. வாழ்வதற்காக போறோம், மரண போற முடியுது. சந்தோஷமாக போறோம், மாலையாக கூட அழுகுறோம். எனவே லாபத்தை நோக்கமா வச்சு போறோம், கடும் நஷ்டத்துடன் போறோம். எனவே சில வேளை பயணங்கள் தோல்வியில முடியலாம். அதனால பயணம் போறதுக்கு முன்னால சரியா சில வழிகாட்டலை தந்திருக்குது, அந்த வழிகாட்டலை பேடிக்கொள்ளும். அடுத்த அம்சம் கண்ணியமானவர்களே, நாங்க எப்படி நல்லவங்களை தெரிவு செஞ்சோமோ, எப்படி ரெண்டு ரகால் சுன்னத்துடன் சதக்கா கொடுத்தோமோ, அடுத்ததாக இந்த பயணத்தை நல்லவங்கள்ட்ட சொல்லி அவங்கள துவாவோட பயணம் போவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மூணு பேருடைய துவாவை அல்லாஹ் மறுக்க மாட்டான். அதுல ஒன்று தாவத்துல் முஸா, ஒரு பயணியுடைய துவா. அவர் பயணத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்ப வரைக்கும் தன்னுடைய வாசல் இருந்து காலடி வைத்து போறாரு, திரும்ப அந்த வாசல காலடி எடுத்து வைக்கிற வரைக்கும் அவர் கேட்கிற துவா அல்லாஹ் சிறையில்லாம முடிச்சுவோம். அவ்வளவு பெரிய பவர் அல்லாஹ் ஒரு பிரயாணிக்கு பயணியை கொடுத்திருக்கிறார். அதனால் அன்பானவர்களே, ஒவ்வொரு பயணிகளும் பயணம் போறதுக்கு முன்னால இந்த ஒழுக்கங்களை பேணி நல்லவங்கள்ட்ட சொல்லி அவங்கள்ட்ட இருந்து துவாவை பெற்றுக் கொள்வோம். திருமணம் முடிச்சவங்களா இருந்தா மனைவி இடத்துல சொல்லிக் கொள்ளலாம் ஆண்கள். அப்படி இல்ல வாப்பமா இருக்கிறாங்களா அவர்கள் சொல்லிக் கொள்ளலாம். அப்படி இல்லையா பள்ளி அதர அப்படி இல்லையா ஆசிரியர்மாரி நிர்வாகிகள் பொறுப்புதாரிகள் நான் கண்ணியமா கருதக்கூடியவங்க அவங்கள்ட்ட சொல்லிட்டு பயணம் போகணும். இன்னைக்கு எப்படி பயணம் போறாங்கன்னா பயணம் போய் முடிஞ்சதுக்கு பின்னாலதான் கோல் பண்ணி சொல்றது நான் அவர்களுக்கு போயிருக்கேன். அன்பானவர்களே இது சரியா காட்டி தார முறை இல்ல. அடுத்ததாக பயணத்தை எப்படி நாங்க சொல்லி அவங்கள்ட்ட துவா வேண்டி கொள்வோம் பி அம்மானில்லா அல்லாஹ் பாதுகாப்புல போயிட்டு வாங்க அஸ்தவுதியுல்லாஹ் அதீனக உங்களோட தீன் அல்லாஹ் பாதுகாப்பான். நீங்க தீனோட போறீங்க ஒரு தீன் இல்லாம உங்களோட அமானியம் தொலைச்சிட்டு ஒண்ணுமே இல்லாம திரும்பி வந்துடாதீங்க. இந்த எல்லாரும் துவாசிக்கு அனுப்புவாங்க. அதுக்கு அடுத்ததாக நாங்க ஒரு துவாசி கனியமானவர்களே சுபஹானல்லதி சக்கல்ல நஹாதாவமா குன்னாலமோ புரியுது துவாய்க்கு. இந்த துவாக்களை ஓதிருந்தால் பயணத்தை நாம மேற்கொள்வோம். ஒன்னு ரெண்டு மூணு கிட்டத்தட்ட கூடினா அஞ்சு நிமிடத்துல ஓதக்கூடிய துவா இருக்குதே அந்த பயணம் முழுக்க சில வேற எங்க பயணம் ஒரு கிழமையா ஒரு வருடமா இரண்டு வருடமா அதுக்குள்ள அவங்க நிறைய பரக்கத்தை வைப்ப நிறைய பாதுகாப்பு வச்சிருக்கலாம். சில சந்தர்ப்பங்கள்ல பாதுகாப்பான செருதான் நாங்க போறது பாதுகாப்பான முறையில தான் வாகனம் செலுத்துறாங்க. ஆனா ஆபத்தோட்டு ஏற்பட்டுட்டா அல்லாஹ் அதுல இருந்து பாதுகாப்பான். இன்னைக்கு துரதிருஷ்டவசமா நாங்க பாக்குறோம் சிலர் பயணம் போறாங்க வாகனத்துல ஒரு சத்தம் ஒரு டோனாக பிரயாண துவா வருது போற மக்கள்கிட்ட துவா அவங்கள வாயால வரையில் வாகனத்துல டோனாக சத்தமாக வருகிறது. ஆக்சிடென்ட் ஆயினதுக்கு பின்னால பார்த்தா வாகனத்துக்கு ஒண்ணுமே நடந்தில்லை வாகனத்துல போன எல்லாருலையும் சேதம் இரண்டு மூணு பேர் இறந்து செய்தியை பார்க்கிறோமா இல்லையா. காரணம் என்னன்னா இந்த துவா இல்ல வெறுமனே துவா ஒரு டோனாக கொடுக்கப்படுகிறது அது ஒரு அலங்காரமாக காட்டப்படுகிறது. ஆனா எங்களுடைய வாழ்க்கையில வரும் எங்களோட வாயில வரணும் எங்களுடைய செயல வரணும் இதுதான் இஸ்லாம் சொல்லித்தார் அழகான வரைகிறாங்க. எனவே கண்ணியமானவர்களே நாங்க பயணம் போறதாக இருந்தா நல்லவங்கிட்ட சொல்லிட்டு பயணத்தை போகணும். அடுத்ததாக துவா ஓதிக்கொள்ளணும். அடுத்த விஷயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்னும் ஒரு அழகான உபதேசம் ஒரு மனிதர் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க எனக்கு பயன் செய்யுங்களே நான் ஒரு பயணம் போறேன் நான் ஒரு டிப் போறேன் எனக்கு ஒரு பயன் செய்யுங்க பெரிய பயானெல்லாம் செய்யல. இன்றைய உம்மத்துக்கு அதிகமான பயன் நிறைய பயன் ஆனா செய்யற அமல் குறைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அவங்களுடைய காலத்துல வாழ்ந்த சஹாபாக்கள் குறைவாக பயான் கேட்டார்கள் அதிகமாக அமல் செய்தார்கள். குறைவான பயான் அதிகமான அமல் இன்றைய உம்மத் அதிகமான பயான் குறைவான அமல் பேணுதல் இல்ல. ஒரு பாவத்தை கூட ஒரு பெரிய சின்ன பாவத்தை கூட பெரும் பாவமா நினைப்பார்கள் அந்த காலத்துல. ஆனா இன்னைக்கு பெரும் பாவத்தை சிம்பிளா நினைக்கிறாங்க வட்டி எல்லாம் சாதாரணமா நினைக்கிறாங்க விபச்சாரம் எல்லாம் சாதாரணமாக சொல்றாங்க பயணம் போயிட்டு வந்து சில பாவங்கள் ஈடுபட்டு சாதாரணமாக பேசுறாங்க. கண்ணியமானவர்களே இதெல்லாம் ஒரு மொமினுடைய வாயால் வரக்கூடிய விடயமல்ல. சொன்னாங்க ஒரு முஸ்லீம் ஒரு பாவத்தை செய்யறாங்க அல்லாஹ் யாருக்கு தெரியாம அந்த பாவத்தை மறைச்சி வைப்பான் அவன் அதற்காக அவன் இஸ்திகஃபார் செய்ய பாவம் அனுப்பி சொல்லினா அல்லாஹ்வும் அதை மன்னிச்சிடுவான். யாரெல்லாம் செஞ்ச பாவத்தை பகிரங்கப்படுத்துறாங்களோ இவங்களுக்கு மன்னிப்பில்லை என்ற செய்தியை அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க நவுது பில்லாஹ். எனவே அன்பானவர்களே சிலவங்க பாவம் செய்யறதே அவங்களுக்கு ஒரு இனிமை அந்த பாவத்தை சொல்றது அதை விட இனிமை செஞ்ச தப்புகளை கலைக்கிறதே பெரிய இனிமை. எனவே அன்பான அல்லாஹுவை நல்லடியார்களே பயணங்களின் போது சொல்லல்லாஹோ அனைவசில் அவர்கள் அந்த பயணம் செய்ய விரும்புகின்றவருக்கு சொல்லல்லாஹோ அனைவசில் அவர்கள் சிறிய ஒரு உபதேசிக்கிறார் அலைக்க விதப்பு அல்லா போன விடத்தில் அல்லாட பயத்த உள்ளத்தில் வச்சிருக்கும் எங்க போனாலும் அல்லாட பயத்த உள்ளத்திலிருந்து எடுத்துடாத என்று முக்கியமான ஒரு நசீகத்தை படிறாங்க. அல்லாஹ்வும் பரிசுத்த அல்குர்ஆன் சொல்றான் வதஸவது ஃபைன ஃபைரஸ்ஸாதி தக்வா நீங்க பயணம் போறதுக்கு தேவைப்பட்ட எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளுங்க. ஆனா இது எல்லாத்தையும் விட மிக சிறந்த ஒன்று இருக்குது அதுதான் உள்ளத்துல தக்வா வேணும். வியாபாரத்துக்கு போனாலும் உள்ளத்துல தக்குவாவான இல்லாட்டி அறாத்தத்தை அல்லாஹ் நீங்க வந்து புள்ள ஓட்டி கொடுத்துருவீங்க. படிக்க போறீங்க உள்ளத்துல தக்குவா வேணும், தேவையில்லாத படிப்பை படிச்சு நரகத்தை தொழிலுவீங்க. கண்ணியமானவர்களே, அதே போல ஹஜ்ஜுக்கு போறோம், உள்ளத்துல தக்குவா எடுத்துக்கொள்ளுங்க, இல்லாட்டி எவ்வளவு லட்சம் பணம் கொடுத்தோம் அந்த பணம் எல்லாம் நாளைய மறுமையில அல்லாஹ் யாருக்கு அவனி அமல் செஞ்சாயோ அவங்கள்ட்ட போய் கூலிய வாங்கிக்க அல்லாஹ் திருப்பி அனுப்பிடுவான். அன்பானவர்களே, எனவே முதலாவது அம்சம் இந்த உள்ளத்துல எல்லா விவகாரங்களையும் தக்குவாகும். அடுத்ததாக பயணங்கள்ல பாவங்கள் நடப்பதற்கு பிரதான காரணங்கள்ல ஒன்றுதான் அமல்கள்ல பொறுப்போக்கா இருக்கு. நாங்க தொழுகையில பேருதல் இல்லையா நிச்சயமாக பாவங்கள். குர்ஆன் சொல்ற புத்திமதி என்ன, நிச்சயமாக தொழுக இருக்கிறதே அருவறுப்பானவைகளை விட்டும் வெறுக்கத்தக்கவைகளை விட்டும் உங்களை தடுக்கிறது. நீங்க செய்ய போனா அது செய்ய வேணாம்னு தொழுக சொல்லுது. யாரெல்லாம் தொழுகையில பேருதலாக இல்லையோ பயணங்கள்ல அந்த பயணங்கள்ல பாவம் நடக்கும். எனவே யாருடைய பயணங்கள்ல பாவம் நடக்க கூடாதுன்னு ஆசைப்படுகிறாங்களோ தொழுகையில பேருதலாயிருங்க, நிச்சயமாக அந்த பயணத்துல பாவம் நடக்காது. அன்பானவர்களே, சுருக்கமாக சொல்லிட்டு போறேன். அடுத்த விஷயம், போற பயணங்களை ஹலால் ஹராம் பேணிக்கொள்வோம். ஹலால் ஹராம் உணவுல மட்டுமல்ல, குடிமானத்துல ஹலால் ஹராம் பார்க்கணும், சாப்பாட்டுல ஹலால் ஹராம் பார்க்கணும், எங்கட பார்வையில ஹலால் ஹராம் பார்க்கணும், எங்கட கேள்வியில ஹலால் ஹராம் பார்க்கணும், எங்கட நடையில ஹலால் ஹராம் பார்க்கணும், எங்கட எல்லா சிந்தனைகளும் எங்கட உடையில ஹலால் ஹராம் பார்க்கணும், எல்லா விவகாரங்களையும் ஹலால் ஹராம் பார்க்கணும். கண்ணியமான அல்லாஹ் நடிகார்களே, இன்றைக்கு பயணத்துல சிலவங்க பயணம் போ ஆரம்பிச்சுட்டாலே சொல்லுவாங்க, கொஞ்சம் எரியுங்க எங்கட ஊரை விட்டு கொஞ்சம் தாண்டிரட்டும், அதுக்கு பின்னால மியூசிக் எல்லாம் போடுங்க. கண்ணியமானவர்களே, அதுக்கு பின்னால எவ்வளவு அநியாயம். நிறைய பேர் ரமலான்ல செஞ்ச நிறைய இபாதத்தை நோம்பு முடிஞ்சதுக்கு பின்னால ஒரு டிப்ல போய் அப்படியே கொடுத்துடுவார். அமல் செய்வது சிம்பிள், லேசி. ஆனா அந்த அமலை பாதுகாப்பது ரொம்ப கஷ்டம். நாங்கள அமல் செய்வதில் அதிக ஆசை உள்ளவராக இருக்கிறோம், ஆனா அதை விட அதிக ஆசையா இருக்கிறோம் செஞ்சு அமலை பாதுகாக்கிறது. அப்படித்தானே, நாங்க பொருளாதாரம் எப்படியாவது எங்களுக்கு வந்துட்டா அதை எப்படியாவது எங்களை கையை போக கூடாது என்பதில் நாங்கள் கண்ணு கருத்தமா இருக்கோம். அடுத்த வருஷம் எப்படி போட்டு எப்படியாவது இருக்கிறத கூட்டிக்கொள்ள ஆசைப்படுவோம். அதனால நான் அமல் செய்யறது அந்த அமலை நாளே வறுமையின் கல்விதான் கொண்டு வரோம். அமல் செய்வது புத்திசாலித்தனம், ஆனா அதை விட மிகப்பெரிய புத்திசாலித்தனம் செய்த அமலம் பாதுகாப்பது. அதனால கண்ணியமானவர்களே, எதை சொல்ல வருகிறேன்டா, பயணங்கள் எங்களை நன்மைகளை தொலைச்சி விடக்கூடாது. அடுத்ததாக பயணங்கள்ல கண்ணியமானவர்களை நாட்டு சட்டத்தை பேணி நடக்க வேண்டும். இன்றைக்கு சிலவங்க பயணம் போனா இவங்க முஸ்லீம்களா முஸ்லீம் இல்லையான்னு தேடிக்கொள்ளலாம். பொது இடங்களை நாசப்படுத்துறது, பொது பூங்காக்கள், பஸ் தரிப்பிடங்கள், மக்கள் ஒன்று கூடுகின்ற இடங்கள், மக்களுக்கு நிழல் கொடுக்கின்ற இடங்கள், இந்த இடங்களை அசுத்தப்படுது, இந்த இடங்களை சீர்மீன் கிடைக்கிறது, இந்த இடங்கள் அழுக்குகளை கொண்டு இருக்கிறது. கண்ணியமானவர்களே, சரியா ஒரு போதும் அனுமதி அளிக்கல்ல. எனவே இந்த முறையில எங்கட பயணங்கள் அமைச்சு கொண்டா நிச்சயமாக அந்த பயணத்துல நன்மைகள் நிறைந்திருக்கும். அடுத்த விஷயம், கண்ணியமானவர்களே, வீதி விபத்து கூடிக்கொண்டு போகும். இது யாரால இடம்பெறுது? இது சாரதிகள்ல ஒரு கவனையினம், அடுத்தது பாதசாரிகளுடைய ஒரு வகையான கவனையினம் என்று சொல்லலாம். எனவே இதை சுருக்கமாக நினைவுபடுத்துகின்றேன். 2015 முற்பட்ட காலத்திலே இலங்கையிலே சராசரியாக வருடாந்தம் 2000-2500 இடைப்பட்டவர்கள் தான் இந்த வீதி விபத்துக்களால் இறந்து வந்தார். ஆனால் அண்மை காலங்களிலே 2016 இலங்கையிலே வீதி விபத்தால் இறந்தவர்கள் 3101 பேர். அதே போன்று 2017 3103 பேர், 2018 இந்த ஆண்டில் இதுவரைக்கும் 2600 தாண்டி இருக்கிறது, இன்னும் 2 நெஞ்சிருக்கிறது. கண்ணியமானவர்களே, இலங்கையுடைய சுகாதார அமைச்சின் ஒரு அறிக்கையின் பிரகாரம் இலங்கையிலே 4.5 மணித்தியானத்திற்கு ஒரு பாரிய விபத்து இடம்பெறுவதாகவும், ஒவ்வொரு நாளும் நீதி விபத்துக்களால் 6-7 பேர் சராசரியாக வருடாந்தம் 2,500-3,000 கிடைப்பட்டவர்கள் இறந்து வருவதாக அண்மையில ஒரு அறிக்கையிலே பார்க்க கிடைத்தது. அன்பானவர்களே, இது அண்மை காலங்களிலே வீதி விபத்து கூடி அநியாயமாக மக்கள் இறந்து வருகிறார்கள். இதை நான் மிக முக்கியமாக பொறுப்பாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் சாரதிகள். இன்னைக்கு சிலர் சொல்லுவாங்க, மை கார், மை பெட்ரோல், மை ரோட் நினைத்து வருவாங்க. உங்களோட கார் நியாயம், உங்களோட பெட்ரோல் நியாயம், நீங்க தேர்றது. ஆனா உங்களோட பாதை இல்ல, அது பொதுவான பாதை. அதுல நடந்து கொள்ளக்கூடிய முறையை இஸ்லாம் தெளிவாக சொல்லித்தரு. நாங்க ஒரு பயணம் போறோமா, ஒரு இஸ்லாமின் தூதுவராக போறோம். எங்களை பார்க்கிற போது மக்கள் எல்லாம் எங்களை தனி நபராக பார்க்க மாட்டார்கள், எங்களை சமூகமாக பார்ப்பார்கள், முஸ்லீம்கள் போவதாக பார்ப்பார்கள். நாங்கள் செய்கின்ற ஒரு தவறு ஒட்டுமொத்த முஸ்லீம்களும் செய்கின்ற தவறாக கணக்கெடுப்பார்கள், நாங்கள் செய்கின்ற ஒரு நலவு ஒட்டுமொத்த முஸ்லீம்களும் செய்கின்ற நலவாக கணக்கெடுப்பார்கள். எனவே பாதையிலே நாங்கள் செல்கின்ற போது ஒரு தவறை செய்துவிட்டால் அது தனிநபர் செய்கின்ற தவறு அல்ல, முழு முஸ்லீம் உம்மத்தையும் அந்த தவறு பாதிக்கிறது. எனவே அன்பானவர்களே, முதலாவது மிக முக்கியமான அம்சம் சாரதிகள். சாரதிகள் முதலாவதாக பேர வேண்டிய அம்சம், கண்ணியமானவர்களே, சாரதிகளை வாகனம் செல்வதற்கு யாராவது தெரிவு செய்யறாங்க என்ற ஒரு வாகனத்தை அந்த சாரதிகள் ஒரு அமானிதத்தை உள்ளத்திலே சுமக்கிறார். இந்த ஊர்ல நிறைய மக்கள் இருக்கின்ற போதும், நிறைய வாகனங்கள் இருக்கின்ற போதும், அல்லாஹ் இவர்களுடைய உள்ளத்திலே என்னை ஒரு சாரதியாக தெரிவு செய்திருக்கிறான். என்னை இரண்டு விதத்திலே அவர் தெரிவித்திருக்கிறார். ஒன்று, நான் அலங்கார முறையிலே வாகனம் செலுத்துவேன், போற இடங்களிலே விபத்துகளிலே இவர்களை சிக்கிவிட மாட்டேன் என்ற ஒரு நம்பிக்கை முதலாவது அம்சம். இரண்டாவது, இவர் எங்களை கூம்பிச்சிருக்கின்றார், எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு, போற இடங்கள்ல எங்களுக்கு ஒரு ஆபத்து நடக்காது, ஹயர்கள்ல சாதாரண கணக்கெடுப்பார், தொழுகைகளுக்கெல்லாம் நேரம் தருவார், போற பயணிகள் பாவம் செய்வதற்கு இவர் துணையாக இருக்க மாட்டார் என்ற ஒரு வகையிலே நம்பிக்கை அமானிதத்தை ஒப்படைக்கிறார்கள் என்று ஒவ்வொரு சாரதிகளும் தங்களுடைய பொறுப்பை உணர்வு. இன்றைக்கு என்ன நடந்திருக்கின்றா, மக்கள் நம்பி ஒப்படைத்த இந்த பொறுப்புக்கு நிறைய சாரதிகள் துரோகம் செய்கிறார்கள். இன்றைக்கு நாம பார்க்கிறோம், பயணம் போகின்ற சிலர் அந்த பயணிகள் சாரதிகளாலேயே துஷ்பிரயோகம் செய்யப்படுவதை பார்க்கிறோம். பயணிகளுடைய பொருட்கள் பணங்கள் சாரதிகளாலேயே களவாடப்படுவதை பார்க்கிறோம். அல்லாஹ் தந்திருக்கின்ற அமானிதம் அதற்கு துஷ்பிரயோகம் செய்கிறோம், அதை பாராட்டுகின்றோம் அன்பானவர்களே. எனவே ஒவ்வொரு சாரதிகளும் முதலாவதாக கடைபிடிக்க வேண்டிய அம்சம், எனக்கு அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு அமானிதத்தை தந்திருக்கிறான் என்றே சுமந்து கொள்ள வேண்டும். அடுத்த விடயம், கண்ணியமானவர்களே, அமானத்தை சுமந்து கொண்ட சாரதிகள் வாகனத்தை செலுத்துகின்ற போது நிதானமாக நாட்டு சட்டத்தை மதித்து வாகனத்தை செலுத்த வேண்டும். நான் என்னுடைய வைத்திருக்கின்ற சாரதி அனுமதி பத்திரம் நினைத்தவாறு வாகனத்தை செலுத்துவதற்கு அல்ல, எனவே நான் நல்ல முறையிலே வாகனம் செலுத்த வேண்டும், எந்த இடத்திலே உந்தக்கூடாது என்று போக்குவரத்து சபையினுடைய அறிக்கை சொல்கிறது, அந்த இடத்தால் உந்தக்கூடாது. ரயில்வே கணவைகள் போடப்பட்டிருக்கின்ற இடங்கள் அதற்கு அந்த இடத்தால் உந்தக்கூடாது. அதே போன்று வேகமாக வாகனத்தை செலுத்தும் கூடாது, அவசரப்பட்டு பிற வாகனங்களை உந்தக்கூடாது. மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய மூணு விடயம் இருக்கிறது. சாரதிகளிலே பேணிகளுக்குக் கொள்ள வேண்டும். முதலாவது, பாதுகாப்பான வாகனம் தேவை பயணம் செய்வது. இரண்டாவது, பாதுகாப்பான தெரு தேவை. பாதுகாப்பான வாகனம் பாதுகாப்பான தெருவில் தான் போகும். மூன்றாவது, பாதுகாப்பான தெருவில் பாதுகாப்பான வாகனம், இந்த வாகனத்தை செலுத்தக்கூடியவர் பாதுகாப்பான முறையில வேகமாக இல்லாம நாட்டு சட்டத்துங்களை நாட்டு சட்டுக்கோவை சட்ட கோவைகளை பேணி நிதானமாக நல்ல முறையிலே வாகனத்தை செலுத்த வேண்டும். பாதுகாப்பான வாகனம், பாதுகாப்பான தெரு, பாதுகாப்பான முறையில் வாகனம் செலுத்துவது மிக முக்கியமான. இன்னைக்கு நிறைய பேர் ஷார்ட்கட் ரோட் சொல்லி ஆபத்தான பாதைகள்ல போற சில வேளை அந்த வாகனத்துல ஆபத்து ஏற்படுத்தி தெரிஞ்சு கூட பயணிகள் அந்த வாகனத்துல ஏறி போற கொழும்பு பகுதிகளில் சாதாரணமாக கந்தைகள் இல்லை, ஆனா கண்டி பகுதிகளுக்கு போனா பெரிய கந்தைகள் அதுகள பயணம் செய்யறது திரவமா இருக்கு. சில வாகனங்கள் அந்த கந்தைகளை தாண்டது ரொம்ப கஷ்டப்படும். அதனால பயணம் செய்வதற்கு முன்னால வாகனத்தையும் நாங்க பரிசீலி பார்த்துக்கிறோம், பரிசீலனை பண்ணி பார்த்துக்கிறோம். இன்னைக்கு அந்த வகையில இலங்கை கவர்மெண்டால தும்பார்த்தா என்ற ஒரு பகுதியை தொடங்கி வாகனங்கள் நல்லதா கெட்டதா என்று இது தகுதியா பாதையில ஓடுறதுக்கு என்ற ஒரு அறிக்கை என்ற ஒரு டெஸ்ட் கொடுக்கப்படுகிறது. அதே போல வீதி விபத்துக்களை தடுப்பதற்காக வேண்டி அதிவேக பாதையும் அதாவது இலங்கையிலே நிறைய பகுதிகளிலே திறந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அன்பானவர்களே. அதே போன்று பயணங்களிலே சாரதிகள் கடைபிடிக்க வேண்டிய இன்னமும் முக்கியமான அம்சம் தூக்கத்தோடு வாகனம் செலுத்தக்கூடும். தூக்கம் வந்து விட்டா கொஞ்சம் வாகனத்தை நிப்பாட்டி சின்னோரு தூக்கம் ஒன்று எடுத்ததுக்கு பின்னால வாகனத்தை செலுத்தும். அப்படி இல்லைன்னா உதவி சாரதி யாராவது இருந்தால் அவருக்கு மாற்றி விட்டு விட கொஞ்சம் தூங்கி எழும்புவோம். தூக்கத்தோடு வாகனம் செலுத்தி ஏதாவது நடந்துட்டா சரியா சொல்லுது, அது சாதாரணமான விளைவு அல்ல. சொல்லது யார் ஒரு மனிதனை கொண்டிருக்கிறார் அதற்காக ஒருத்தரை கொள்றோம், ஒருத்தர் பசாதை ஏற்படுத்துறாரே அதற்கு அவனை கொள்றோம். அது இல்லாம ஒரு மனிதன் வீணாக கொலை செய்யப்பட்டால் அவர்கள் முழு மனிதர்களையும் கொலை செய்ததை போன்று எங்களுடைய வீதி விபத்தால் ஒருவர் தான் இறக்கிறார் என்று நாங்கள் வைத்துக் கொண்டால் அது சாதாரண ஒரு விளப்பல்ல. உங்களுடைய விபத்தினால் இறந்த ஒருவர் ஒரு தனவந்தராக இருந்தார், ஒரு பணக்காராக இருந்தார், ஒரு பெரிய சமூக சேவையாளராக இருந்தால் அவளுக்கு பின்னால் எத்தனை மதரசா கூடிய வாழ்க்கை, அவருக்கு பின்னால் எத்தனை பள்ளிகளுடைய வாழ்க்கை, அவருக்கு பின்னால் எத்தனை குமரிகளுடைய வாழ்க்கை. கனியமானவர்களே, சில பாவம் இருக்கிறேன், பாவத்திலும் பெரும்பாவம். உதாரணமாக விபச்சாரம் என்பது பெரும்பாவம், ஆனா அதே பெரும்பாவத்திலேயே பெரும்பாவம் அடுத்த வீட்டு பெண்களோடு செய்கின்ற விட்டார். அடுத்த வீட்டுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியவராலே அடுத்த வீட்டு பெண்கள் விபச்சாரம் செய்யப்படுகிறார் என்றால் அது பெரும்பாவத்திலும் பெரும்பாவம். கெட்ட ஒருவரை கொள்வதை விடவும் பெரிய நல்லவர்களை கொலை செய்வது, சாலையான ஒருவரை கொலை செய்வது அதை விட மிகப்பெரிய பாவம். கொலை என்பது பெரும்பாவம் சந்தேகமே இல்லை, ஆனால் பெரும்பாவத்திலும் பெரும்பாவம் நல்லவர்களை விட கெட்டவர்களை கொலை செய்வது, சுலுகை இல்லாத ஒருவரை கொள்வதை விட சுலுகையாளியை கொள்வது அதை விட மிகப்பெரிய ஒரு பாவம். சாதாரணமாக பிரஜையை கொள்வதை விட சமூகத்திலே பொறுப்புகளை சுமந்த ஒருவரை கொலை செய்வது அதை விட மிகப்பெரிய பாவம். எனவே எங்களுடைய வீடு விபத்தால் யாராவது அப்படி இறந்து விட்டால் அது சாதாரணமான பாவம் அல்ல, ஒரு பெரிய விளைவாக இருக்கிறது. ஒவ்வொரு சாரதிகளையும் யோசிக்க வேண்டும். ஒரு பிரிவில் ஓட்டுநராக இருந்தால் எனக்கு ஒரு ஆபத்து வந்து விட்டால் நான் மாத்திரமல்ல இந்த ஆபத்தில் விழுவது எனக்கு பின்னால் மூணு உயிர்களை நான் சுமத்து செய்கிறேன். சாதாரணமாக ஒரு வான் ஓட்டுநராக இருந்தால் எனக்கு பின்னால் 15-20 உயிர்களை நான் சுமந்து செய்கிறேன். சாதாரணமாக ஒரு பேருந்து ஓட்டுநராக இருந்தால் 90-100 உயிர்களை எனக்கு பின்னால் நான் சுமந்து செய்கிறேன். இவர்களுக்கு ஏதாவது ஒரு நடந்து விட்டால் அல்லாஹ்விடத்திலே நான் ஜவாபு சொல்ல வேண்டுமே என்று ஒவ்வொரு சாரதிகளும் யோசிக்க வேண்டும். எனவே தூக்கத்தோடு வாகனம் செலுத்தக்கூடாது. அடுத்ததாக போன் கதைத்த நிலையில வாகனம் செலுத்தக்கூடாது. இன்னைக்கு நிறைய விபத்துகள் இடம்பெற்று வருகின்றன, அதுல ஒரு காரணம் தொலைபேசி பாவனையும் இருக்கு. விபத்துகள் அதிகமாக இடம்பெறுவதற்கு ஒரு காரணங்கள் ஒன்றும் போன் கதைத்த நிலைமையில பயணம் போறது. கண்ணியமானவர்களே, அடுத்த அம்சம் டிவி ரேடியோ, டிவி பார்த்த நிலையில ரேடியோ கேட்ட நிலையில பயணம் போறது. நீங்க நினைப்பீங்க உங்களுக்கு தூங்க போகாமத்தான் நாங்க கேட்குவோம் என்று, ஆனா அதுல சில வேலை கெடுதி இருக்கலாம். சில வேலை நீங்க ஒரு பயானுன்னு கேட்டுட்டு போறீங்க, அந்த பயான் சுவர்க்கத்தை பற்றிய பயானாக இருக்கும் அல்லது நரகத்தை பற்றிய பயனாக இருக்கும். நரகத்தை பற்றிய ஒரு பயானாக இருந்தால் நரகத்துடைய வேதனைகள், நரகத்துடைய அசாபு, நரகத்திலே கொடுக்கின்ற கடுமையான தண்டனைகள், இதை பற்றி பேசுகின்ற ஒரு உரையாக இருந்தால் சில வேளை உங்களையே நீங்கள் மறந்து உங்களுடைய வாகனத்தில் இப்பத்திலே சிக்கவிட்டு விடுவீர்கள். எனவே நீங்கள் நலவாகத்தான் நின்றுவீர்கள், அதிலே கெடுதி இருக்கலாம். சில வேளை ஒரு கிராசி அரணாக கேட்டுக்கொண்டு செல்வீர்கள், அந்த கிராசிலே இனிமையான குரல், சிலர் கிராஸ் சொல்லினால் ஐந்து நிமிஷம் சொல்லிட்டவர் பத்து நிமிடம் இருபது நிமிடம் தொழிக்க மாட்டாரா, பள்ளி உள்ளே இருந்தா நல்லதே இவரை தொழிக்க மாட்டாரா ஆசவர். அதே போல சிலருடைய கிராமத்தை கேட்கு சிலர் எங்களுக்கு இன்னும் கேட்டுக்கொண்டே இருக்கணும் மாதிரி ஆசை. அதனால கண்ணியமானவர்களே, அப்படி நாங்க கேட்டுக்கொண்டு போனா சில வேலை எங்களையே நாம மறந்துட்டு வாகனத்தை கொண்டு இங்கேயே விட்டுருவோம். அதனால வாகனங்களை பயணம் செய்கின்ற புத்த பேடி கொள்ளவே. அடுத்த அம்சம் கண்ணியமானவர்களே, சிலர்கள் ஹேண்ட்செட்டை காதல இருந்து கலட்டுறதே இல்லை. போன் வந்தாலும் கலட்டுற இல்லை, போன் வராட்டியும் கலட்டுற இல்லை, ஹேண்ட்செட்டை எங்கள் தோழி முடிஞ்சிட்டால கலட்டி வச்சிருவோம். இந்த விஷயங்களை பேடி கொள்ளணும் கண்ணியமானவர்களே. அதே போன்று பயணங்கள்ல ஒரு அமீர கட்டாயமாக, மூணு பேர் பயணம் போனா ஒரு அமீர கட்டாயமே வச்சுக்கோ, அந்த அமீர வேலை இங்க என்ன சாப்பாடு ஆக்குறது, நாளைக்கு இன்ன இடத்துக்கு போறது, அங்க போறது, இது மட்டும் இல்ல அந்த அமீர வேலை, தொழிலுடைய நேரத்தை சொல்லி கொடுக்கறது, உணவுகளை ஹலால் ஹராத பேன்றது, யாராவது வாகனத்துல பலாய் பேசுறாங்களா தருப்படுத்துறது, மத்தவங்களை பத்தி பேசுறாங்களா தருப்படுத்துறது, பொய் பேசுறாங்களா தருப்படுத்துறது. அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு முக்கியமான ஒரு உபதேசத்தை சொல்லித்தாராங்க. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அதே போய் ஹதீஸ் புகாரில பதிவு செய்யப்படுகிறது. குன்னா இதா ஸஅய்தனா கப்பர்னா வைதா நதர்னா தப்பங்கனா, நாம பயணம் போனா மேட்டு நிலங்கள், மேட்டு நிலங்கள்ல அதாவது உயரமான இடங்களை நம்ம போனா என்ன செய்வோம், தக்பீர் சொல்லுவோம், அல்லாஹு அக்பர் யா அல்லாஹ், பெரிய ஒரு இடத்துக்கு எங்களை ஏத்துறான், நீதான் அந்த இடத்துல பெரியவன், உன்னை தவிர வேறு யாருமே இல்லை, இடம்தான் உயர்ந்திருக்குது, இடமே உயர்ந்திருக்குது, ஏன்னா உயரமான இடத்திலையும் உயர்வான அளவு நீதான் எங்களை பாதுகாப்பு அல்லாட்ட பொறுப்பார். அந்த உயர்வான இடத்துக்கு போய் வயதான அந்த இடத்துல நாம தாழ்ந்து இறங்கிப்போமா, ஓடை குழி போன்ற பகுதிகளில் இறங்கினா தக்பீர் செய்யும், போறோம் அதுக்கு பின்னால அதை எப்படியோ கஷ்டப்பட்டுதான் தேடி பிடிப்பான். அதனால அங்க போகிற போது சிலவங்க பாவம் செய்யல, அல்லாஹ் குதிரத்துல போறோம் அந்த சந்தர்ப்பத்திலையும் சில மக்கள் பாவத்தில் ஈடுபடுகின்ற செய்திகளை நாம பார்ப்போம். எனவே அன்பானவர்களே, பயணங்கள்ல இந்த ஒழுக்கங்களை பேடி கொள்ளணும். இது சாதனைகள் கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான அம்சம். வீதி விபத்தை தடுப்பதற்காக அடுத்ததாக முக்கியமான ஒரு அம்சம் என்னென்றா, பாதசாரிகளும் முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டும். நடு வீதியில பயணம் செய்யக்கூடாது, அது சாரதிகளுக்கு பயணம் போனவர்களுக்கு அசௌகரியம் செய்யப்படும். நடுவீதியால பயணம் செய்யக்கூடாது, நடுவீதியில விளையாடக்கூடாது, பாதை விட்டு பாதை மாறுகின்ற போது எல்லா இடங்களால மாறக்கூடாது. போக்குவரத்து சபையினால ஒரு இடங்களை ஒதுக்கி இருக்கிறாங்க சில பகுதிகள், அந்த இடங்களாலதான் மாற வேண்டும். பாதை விட்டு பாதை மாறுகின்ற போது போன் கதைத்த நிலைமையில எங்கட பக்கத்துல இருக்கிறவங்க கதைத்த நிலைமைகளை மாறக்கூடாது. அடுத்ததா சிறு குழந்தைகள் எங்களோட வச்சு கொண்டிருந்தா அந்த குழந்தைகளை கையோடு பிடிச்சிட்டு தான் எடுத்துருக்கோம். இன்னைக்கு பிள்ளைகளை கையோடு எடுத்துட்டு வர ஐனிக்கு வந்துட்டு வாகனம் கொஞ்சம் குறை வரைக்கும் பிள்ளைகளை கையை அப்படியே விட்டுருவேன், விட்டுறது இவர் போயிடுவாரு பிள்ளைக்கு வந்து கொள்ளையலாம். சில சந்தர்ப்பங்கள்ல எத்தனையோ பிள்ளைகள் அப்படி வீதி பத்துல சிக்கி இளைய வயதிலே தன்னுடைய உயிர்களில் பரிபூர்ண எத்தனையோ குழந்தைகளுடைய வரலாறு சொல்லலாம். அதுக்கு பின்னால கை சேதப்பட்டு எவ்வளவு அர்த்தமும் கிடையாது. அடுத்தது பாதசாரிகள் புட்போட்ல பயணம் போறத முற்றாக தவிர்க்க வேண்டும். உதாரணமாக 9 மணிக்கு ஒரு பஸ் இருக்குன்னு வச்சுக்கொண்டா 8 மணிக்கு என்ன செய்யறாரு, ஒரு பஸ் போடுறது அந்த இடம் இல்ல, இவர் புட்போட்ல ஏறி போறார், அது ஒரு அசௌகரியம் செய்யப்படும். வேகமாக செல்லக்கூடிய பேருந்துகள் சில வேளை அவர்கள் அந்த எல்லை கட்டுப்பாட்டை தடுப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பத்திலே நாங்கள் வீச வேண்டிய நிலைமை கேட்படுவோம். அதனால கொஞ்சம் தாமதித்து போறது பொருத்தமா இருக்கும். நிறைய வீதி விபத்துகள்ல இடம்பெற்று சிக்கியிருக்கின்றவர்களை பார்க்கின்ற போது அண்மையிலே பத்திரிகைகளை பார்த்த ஒரு செய்தி, ஒரு ரயிலே ஏறிவிட்டு அந்த படையை பிடித்துக் கொண்டு செல்கின்றவர்கள் அப்படியே ஒரு பெரிய ஒரு மதில், அந்த மதில் வருகின்ற போது அந்த மதிலே அவருடைய தலைப்பட்டு அப்படியே அந்த இடத்துல அவருடைய உயிர் போன செய்தியை நாங்கள் பத்திரிகையில படிப்போம். எனவே மிதிப்படையிலே பயணம் செய்வதை முற்றாக வருகிறோம். எனவே கண்ணியமானவர்களே, மிக முக்கியமான ஒரு அம்சத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன். இது ஒரு விரிவான தலைப்பு என்றாலும் நேரம் இழந்தரா சுருக்கமா நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். அதுல மிக முக்கியமான ஒரு அம்சம் பயணம் என்பது ஷரியத் பயணத்தை அனுமதித்திருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய பயணங்கள் போயிருக்கிறார்கள். எனவே எங்கட பயணங்கள் நல்ல ஆகமான பயணங்களாக இருக்க வேண்டும். பயணம் போறதுக்கு முன்னா நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல நல்ல பயணிகளை தெரிவு செய்து கொள்ள வேண்டும், துஆக்கள் ஓதிக்கொள்ள வேண்டும், இரண்டு ரகா சுன்னத் தொழுது கொள்ள வேண்டும். எங்களால முடியமான சின்ன ஒரு சதக்காவ கொடுத்து விட்டு மலக்கூடிய துவாவோட பயணத்தை போகணும். நல்ல மக்கள்கிட்ட சொல்லி அவனை துவாவை எடுத்துக்கொண்டு பயணத்தை போகணும். அடுத்து கண்ணியமானவர்களே, பயணங்கள்ல சில சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு பயம் ஏற்படும். சில பாதைகளை போகின்ற போது பயம் ஏற்படும். சில சந்தர்ப்பங்கள் விசித்திருக்கிறால பயம் ஏற்படும். சில சந்தர்ப்பங்களா மனிதர்களாலையும் ஒரு பயம் ஏற்பட்டா சொல்லவாகோ அனைவசம் சொன்ன ஒரு செய்தி அபூதாவில் பொதிக்கப்பட்டிருக்கிறது. நீங்க ஏதாவது ஒரு கூட்டத்துக்கு பயந்து பயந்தால் பயணம் செய்கின்ற போது அல்லது ஏதாவது பயணங்கள்லே ஒரு கூட்டத்துக்கு பயப்பட வேண்டிய நிலைமை ஏற்பட்டா ஒரு துவா மனை போதும். அந்த துவாவை நாங்க ஓதிக்கொள்ளது அல்லாஹ்மைனா அதேபோன்று மிருகங்களால விசந்திருக்கிறார ஏதாவது பயம் வருவதாக இருந்தா முஸ்லிம்கள் ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்குது. நாங்க இந்த துவா ஓதிக்கொள்ளும். இந்த துவா யாரெல்லாம் ஓதுறாங்களோ அந்த பயணத்துல அவங்களுக்கு எந்த விசேஷத்துக்கள் தீங்கும் ஏற்படாதான். எனவே இந்த ஒழுங்குமுறையில் எங்களை பயணங்கள் அமைச்சு கொள்ளணும். அதுலமே முக்கியமான அம்சம் ஒவ்வொரு சாரதிகளும் தத்தமது பொறுப்புகளை உணர்ந்து பயணங்களை மேற்கொள்ள வேண்டும். பாதசாரிகளும் பாதையுடைய ஒழுங்குகளை பேணிக் கொள்ளணும். பாதையில அதாவது வீணாக தயந்து கொண்டிருப்பதை குற்றாக தவிர்த்து கொள்ளணும். பாதை என்பது ஒரு பொதுவான இடம். அந்த இடத்துடைய உரிமைகளை கண்ணியங்களை பாதுகாத்துக் கொள்ளணும். எனவே வல்லவன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே வாழ்கின்ற வாழ்க்கையை பொருந்தி நாளைய வறுமையில் எங்கள் அனைவரின் சுவர்க்கவாசிகளால் ஆக்குவானாக. யா அல்லாஹ், நாளைய வறுமையிலே சுவர்க்கத்தின் சொந்தக்காரர்கள் அனைவரையும் ஆக்கி அருள்புரிவாயாக. ஆமீன் ஆமீன். வ ஆஸ்ரு தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். குல் லில் கௌனி வ குல் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும். கம் ஃபீக சுரூரன் வ ஸலாமன் வ